செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் முத்தமிழ் சங்கம் வழங்கும் சங்கம் செவிகளுக்கு விருந்தாக உங்கள் வாசல் வந்தடைகிறது.
காலை வணக்கம் அன்பு தமிழ் நெஞ்சங்களே, இந்த காலை பொழுதினில் உங்களை எல்லாம் சங்கம் ஓனல் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியுடைய திருக்குறள் மக்கட்பேறு அதிகாரத்திலிருந்து வருகிறது. மிகவும் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு திருக்குறள் தான். அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுகை அளாவிய கோள். பெற்றோருக்கு தாம் பெற்றெடுத்த குழந்தைகள் தமது சிறு கைகளை கொண்டு துழாவிய கூழானது அமிழ்தத்தை விட இனிமையானதாக இருக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். இதே அதிகாரத்தில் இன்னொரு குறள், மக்கள் மெய் தீண்டல் உடற்கென்பம் மற்றவர் சொற்கேட்டல் செவிக்கு இன்பம் செவிக்கு. இதனுடைய விளக்கம் என்னன்னா, பெற்றோர் தம் குழந்தைகள் மெய்யை தீண்டும் பொழுது அது அவரின் உடலுக்கு இன்பம் தரும், குழந்தைகளின் மழலை சொற்களை கேட்கும் பொழுது அது அவரின் செவிக்கு இன்பம் பயக்கும் என்கின்றார் திருவள்ளுவர். நேரிலே இன்றைக்கு திருமதி அன்னபூர்ணி அவர்கள் என்ன சொல்ல இருக்கிறார்கள் என்பதை ஒரு பாடலுக்கு பிறகு கேட்போமா?
இனிய காலை வணக்கம். இன்னைக்கு சமீபத்தில் அமேசான் பிரைமில் வெளியான திருஷ்யம் இரண்டாவது பகுதியினுடைய ஒரு சினிமா விமர்சனம். முதல் பகுதி பாபநாசம்ன்ற பேரில் தமிழில் கமலஹாசன் நடிச்சிருந்தார். ஒரு அப்பாவோ கணவனோ குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக எந்த லெவலுக்கும் போகலான்ற ஒரு த்ரில்லர் கதை திருஷ்யம். இதனுடைய ரெண்டாம் பகுதி எடுக்க போகிறாங்கன்ன உடனே மக்கள்கிட்ட அதனுடைய எதிர்பார்ப்பு எக்கச்சக்கமாயிருச்சு. ஏன்னா முதல் படத்திலே அவங்க பெரிய லெவலில் பெஞ்ச் மார்க் செட் பண்ணிட்டாங்க. அதை விட அதிகமான எதிர்பார்ப்பு மக்கள்கிட்ட இருந்ததுனால அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சாரா இந்த டைரக்டர்ன்றதை கடைசியில் சொல்கிறேன். இந்த படம் ஆரம்பிக்கும் போதே எந்த மாதிரி இந்த கதையை கொண்டு போவாங்க அப்படின்ற கியூரியாசிட்டி எல்லா ஜனங்கள்கிட்டையுமே இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு ரெண்டே ரெண்டு சாய்ஸ் தான் இருந்தது. ஒன்று அந்த படத்தினுடைய தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போகலாம், அல்லது அதே கதை கடனை வச்சுக்கிட்டு வேற ஒரு த்ரில்லர் கதையை கொண்டு வரலாம். நம்ம ஹாரி பாட்டர் மாதிரி இவர் எப்படி எடுக்க போகிறாருங்கிற எதிர்பார்ப்பே முதல்ல எக்கச்சக்கமாக இருந்தது. படம் வெளிவந்த உடனே முதல் படத்தினுடைய தொடர்ச்சி தான் ரெண்டாவது படம். அப்படிங்கும்போது அவருக்கு மிகப்பெரிய சவால், முதல் படத்தில் முடிக்கும் போதே ஒரு முட்டுச்சந்தில் முடிஞ்ச மாதிரி தான் அந்த படம் முடிஞ்சிருந்துச்சு. இதை எப்படி ரெண்டாம் பாகமாக எந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்கன்ற எதிர்பார்ப்பில் அந்த படத்தை எல்லாருமே பார்க்க உட்காந்தோம். ஆரம்பத்தில் முதல் ஹாஃப் இன்டர்வலுக்கு முன்னாடி வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக நிறைய புது புது கேரக்டர்கள் வந்துகிட்டே இருந்தாங்க. அது கொஞ்சம் நமக்கு ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் ஒரு மாதிரி ட்ரையாக இருக்க மாதிரியான ஃபீலிங் இருந்தது. மீனா வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு சேச்சி சேச்சின்னு மீனாவையே சுற்றி சுற்றி வந்தாங்க. அந்த பொண்ணு மேலே இருந்த ட்விஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவிழ்க்கப்படும் போதே படம் ஜெட் வேகத்தில் ஆரம்பிக்குது. பின்பகுதி ஃபுல்லாக அடுத்த ஒரு 45-50 நிமிஷம் பறந்துக்கிட்டு இருக்கு அந்த படம். அந்த அளவுக்கு சிறப்பான திரைக்கதை அமைப்பு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இந்த முதல் பகுதிக்கும் ரெண்டாம் பகுதிக்கும் இடையில 6 வருஷம் ஆச்சு இந்த படம் எடுக்க வெளிவர வந்து. இந்த 6 வருஷத்தில் நாட்டில் எந்த அளவுக்கு டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றத இந்த திரைக்கதையில் அருமையாக அதில் காட்டியிருக்காங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்த்தாப்புலையே அவன் சினிமா தியேட்டரை கட்டி அந்த தியேட்டரில் வந்து ஒரு சிசிடிவியை ஃபிக்ஸ் பண்ணி அது சினிமா தியேட்டரை ஃபோக்கஸ் பண்ணிச்சோ இல்லையோ 24 மணி நேரமும் போலீஸ் ஸ்டேஷனை ஃபோக்கஸ் பண்ணி இவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு மொபைலில் போலீஸ் ஸ்டேஷனில் என்ன நடக்குதுன்றத ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்துக்கிட்டு இருக்கான். இது ஒரு மிகப்பெரிய திரைக்கதை அமைப்புக்கு அருமையான ஒரு காட்சி. அடுத்தது நடிப்புக்கு வந்தோன்னா, மோகன்லால் வழக்கம் போல பிரமாதமாக பின்னி எடுத்திருக்காரு. போன படத்துலேயும் சரி இந்த பகுதியிலையும் சரி உணர்ச்சியே இல்லாத முகம். அதுக்கும் இந்த படத்தில் ஒரு பதில் வச்சிருக்காங்க. ஒரு மனுஷன் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறவனாக இருந்தால் அவன் ஏதோ ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகிடுவான். உணர்ச்சி வசப்படாத பட்சத்தில் தான் அவனால் தீவிரமாக அவனுடைய தேவைகளை சிந்திக்க முடியுது அப்படின்னுட்டு. போன படத்தில் அந்த டிஎஸ்பியாக வந்த கீதா அம்மா கலக்கி இருப்பாங்க. இந்த பகுதியில் அவங்களோட பையன் இறந்து போனதுனாலையும் அவங்க பதவியில் இல்லாததுனாலையும் கொஞ்சம் அடக்கி வாசிக்க வேண்டியதாக இருந்தது. ஆனாலும் அவங்களுடைய நடிப்புக்கு ஒரு சிறப்பான ஒரு காட்சியை சொல்லணும்னா, தான் முன்னாடி நிற்கிறவன் தான் பையனை கொன்னவன் நல்லா தெரியும், ஆனால் சட்டம் எவிடன்ஸ் கேட்குது, இந்த பையனோட பாடி எங்கன்னு கேட்குது. இல்லைன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியலைன்ற நிலைமையில் அத்தாமை கோபம் எரிச்சல் எல்லாமா சேர்ந்து மகாபாரதத்தில் அர்ஜுனன் வில்லை எடுக்கிறதுக்கு தெரியாது தொடுக்கிறதும் தெரியாதுன்ற மாதிரி பாஞ்சடிச்சு ஒரு அறை விடுவாங்க அவனை மோகன்லாலை. மோகன்லாலே அந்த அறையை எதிர்பார்த்திருக்க மாட்டாருன்ற மாதிரி ஃப்ரீஸ் ஆகி போன ஒரு பாவத்தை காமிப்பாங்க. ரெண்டு பேரோட நடிப்பும் உச்சகட்டத்தில் இருந்த காட்சி அது. அடுத்தது இந்த மோகன்லால் தன்னோட அந்த கதையை வந்து ஒரு கதை ஆசிரியர்கிட்ட கொடுத்து ஒரு புக்காக போட சொல்லியிருக்கார். அதை பற்றி பேசும்போது அந்த முடிவை மாற்றும் போதே அப்போ அந்த கதையாசிரியர் அந்த அவனுக்கு ஏன் ஜெயில் தண்டனைக்கு போகக்கூடாது, ஜெயிலுக்கு ஏன் போகக்கூடாதுன்னு கேட்கும்போது, ஜனங்களுக்கும் புரியணும் ரெண்டு விதமாக வந்து குற்றங்கள் நடக்கும், சந்தர்ப்ப வசத்தால் திமிர்த்தனத்தினால. இந்த குற்றம் நடந்தது சந்தர்ப்ப வசத்தால். அதுக்காக அந்த கதையாசிரியர்கிட்ட பதில் சொல்கிற மாதிரியே மோகன்லால் சொல்கிறாரு, அவனுக்கு தினம் தினம் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, கில்ட்டி ஃபீலிங்லையும் போலீஸை பார்க்கும்போது பயந்துக்கிட்டோம், நம்ம குடும்பத்தை இதிலிருந்து எப்படி காப்பாற்ற போகிறோன்ற அடுத்தடுத்த யோசனையிலையுமே தினமும் அவன் செத்து செத்து பொழைச்சிக்கிட்டே இருக்கான், இதுக்கு மேலே அவனுக்கு ஒரு ஜெயில் தண்டனை தேவையான்னு கேட்குறாரு. இதுதான் இந்த சந்தர்ப்ப வசத்தால் குற்றம் பண்ணுறவங்களுக்கான நியாயமான ஒரு கேள்வி. அடுத்தது வந்து இந்த படம் இன்னொன்று திருஷ்யம் 3 வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புக்கு இந்த டைரக்டர் படம் முடிவில் ஒரு பதில் ஒன்றா வச்சிருக்காரு. அந்த இப்போ இருக்க டிஎஸ்பி அந்த கீதா டிஎஸ்பியோடைய ஃப்ரெண்டு. அவர் சொல்கிறாரு, இந்த கதையை நம்ம இத்தோட முடிச்சுக்குவோம், இதுக்கு மேலே நம்ம எடுத்துகிட்டு போகணும்னு நினச்சோன்னா அவன் நமக்கு முன்னாடி எதையாவது யோசனை பண்ணி அந்த திட்டத்தை முறியடிக்கிறதுக்கான யோசனையோடு அவன் இருப்பான். அதனால இந்த கதையை இதோட முடிச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை முடிக்கிறார். அவரோட திரைக்கதை, அவருடைய வசனம், அவருடைய டைரக்ஷன் எல்லாமே 100க்கு 100 மதிப்பெண் பெற்ற படம் இந்த படம். எல்லாரும் படத்தை பார்த்து ரசிங்க. தமிழில் கூடிய சீக்கிரம் வர்றதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கு. நன்றி, வணக்கம்.
நம்ம அழகான ஆக்லாண்ட்ல பெரும்பாலான வீடுகள் பாஃபர்ட் தாம்சன் கம்பெனி மூலமா தான் விற்கப்படுது வாங்கப்படுது. அந்த நம்பிக்கையான கம்பெனி மூலமா நீங்களும் உங்க வீட்டை வாங்கவோ விற்கவோ செய்யணுமா? உடனே நம்ம தமிழ் தம்பதியை தொடர்பு கொள்ளுங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, ரியல் எஸ்டேட் துறையில நல்ல அனுபவம் உள்ள அருமையான தம்பதி. உங்க மனசுக்கு பிடிச்ச வீட்டை அவங்க அழகா தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. உங்க சொந்த வீட்டை விற்கணும்னாலும் நல்ல லாபத்துல செஞ்சு கொடுப்பாங்க. சவுந்தர் அண்ட் ஷீபா, நம்பிக்கைக்குரிய பாஃபர்ட் அண்ட் தாம்சன் தம்பதி. தொடர்புக்கான தொலைபேசி எண்கள் சவுந்தர் 021-686-788, ஷீபா 021-678-778, வீட்டு தொலைபேசி 630-1108. இனிமே வீடு வாங்க தயக்கம் உண்டா?
மாஸ்டர்ஸ், வீடு வாங்கிவிட்டீர்களா? குறைந்த நேரத்தில் ஹோம் லோன் கிடைக்கவும், குறைந்த செலவில் இன்சூரன்ஸ் எடுக்கவும், மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 23 வருட அனுபவம், இலவச சேவைக்கு அணுகவும் நாதன் சுவாமிநாதன். மார்கேஜ் மாஸ்டர்ஸ், 619 டொமினியன் ரோட், தொலைபேசி எண் 630-7171 அல்லது 021-707-544. மார்கேஜ் மாஸ்டர்ஸ்.
மாமோய், நம்ம கல்யாண நாளைக்கு ரெஸ்டாரண்ட் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்கல்ல, சாஃப்ரான் போலாங்க மாமா? நம்ம அடுத்த வீட்டா இருக்கானிக்கா, போன வீக்கெண்ட் சவுத் இண்டியன் பஃபேக்கு போயிட்டு வந்து இட்லி தோசை பொங்கல்னு அப்படியே நம்ம ஊர் மெனுவை கலக்குறாங்களாம். நம்மளும் போறோம். உங்களோட வேலை செய்தில்ல அந்த செவத்த தம்பி, அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்ல கூட சாஃப்ரான் கேட்டரிங் தானாமா. குரூப் சின்னதோ பெருசோ அசத்துறாங்களாம். இப்ப மணுக்கால ஒரு பிரான்ச் இருக்காமே, சீக்கிரம் சட்டுப்புட்டுன்னு போன போட்டு டேபிள் புக் பண்ணுங்க, போயிட்டு வந்துடலாமாமா.
Saffron Restaurant, 31 Ponsonby Road, 378-2122. Offer our Manukau branch, 57M Cavendish Drive, 263-9999. Saffron Indian Restaurant, .co.nz. For more specials and events, follow us on Facebook.
Thank you.
புது இடத்துக்கு போறோம்னா அதை பத்தி அங்க போனவங்கள்ட்ட கேட்போம், இல்லைன்னா ஏற்கவே இருக்கு கூகுள்ல பார்த்துக்குவோம். அது போக நிறைய பயண கட்டுரைகள், புத்தகங்கள் அந்த மாதிரி நமக்கு நிறைய இருக்கு. இது இந்த நாட்டில் இருக்க ஊருக்கு போனாலும் சரி, இல்ல வந்து வெளிநாடுகளுக்கு போனாலும் சரி, நிறைய புத்தகங்கள் இருக்கு. இந்த மாதிரி தமிழ்ல முதல்ல அதாவது பயண கட்டுரை எழுதி அது அதான் இந்தியாவை பற்றியும் உலக நாடுகள் பற்றியும் எழுதி மிகவும் சிறப்பாக கொண்ட ஒரு எழுத்தாளர் சோமலே. இவரை பற்றி இன்றைய தலைமுறைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. சோமலே அப்படின்ற அவருடைய பெயர் சுருக்கம் சோம லட்சுமணன் என்பதனுடைய விரிவு. உலகத்தை, இந்தியாவை, தமிழகத்தை சுத்தி வந்தவர்னு சொன்னா மிகையாகாது. அவருடைய சிறப்பு சுத்தி வந்த இடங்களை எல்லாம் பற்றிய பதிவுகளை இந்த தமிழ் மண்ணுக்கு மக்களுக்கும் தந்திருக்கார். அவரை போலவே உலகத்தை சுற்றி வர்றவர் சுற்றியவர்களும் இல்லை, அவரை போல் இந்த மண்ணிற்கு மிகவும் பயன்மிக்க குறிப்புகளை அள்ளி தந்தவரும் யாரும் இல்லை. 1921 சிவகங்கை மாவட்டத்துல நெற்குப்பை என்ற சிற்றூரில் பிறந்த சோமலை உலகம் முழுவதும் சென்று வணிக நோக்கத்தோட தான் போயிருக்காரு. அவருடைய பரம்பரை தொழிலான ஏற்றுமறை இறக்குமதியில் அனுபவம் பெற வேண்டும் என்பதற்காக மேற்கே அமெரிக்காவிலிருந்து கிழக்கே ஆஸ்திரேலியா வரை பல நாடுகளுக்கும் போய் வந்திருக்காரு. போகும்போது வணிகராக போயிருக்காரு, வரும்பொழுது எழுத்தாளராக வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. இப்படி பல நாடுகளுக்கு வணிகம் தொடர்பாக சென்ற அவர் பார்த்த ஒவ்வொரு நாடு பற்றியும் அவர் எழுதி வைத்த குறிப்புகளை வெளியிட்ட நேரத்துல படித்தவர்கள் இவரை வணிகர்னு சொல்லல, அடடா அருமையான எழுத்தாளராக இருக்காரு அப்படின்னு பாராட்டியிருக்காங்க. பிறகு பயணத்தை தன் வாழ்க்கையாகவும் சோமலை மாற்றிக்கிட்டார். பல்கலைக்கழகங்கள்ல சில ஆண்டுகள் அவர் பணிபுரிந்தார். அப்படின்னாலும் காலமெல்லாம் அவர் சுதந்திர பறவையாகத்தான் வாழ்ந்திருக்கார். அவர் பல நூல்களை எழுதியிருக்காரு. சோமலாவியனுடைய நூல்கள் ஆவணங்களாக போற்றப்பட வேண்டியது. அவருடைய புத்தகத்திலிருந்து ஒரு கட்டுரையை நாம் பார்த்தோம்னா, அவருடைய பார்வை எவ்வளவு நுட்பமாக இருக்கிறது, அதை வெளிப்படுத்துகிற முறை எவ்வளவு சுவையாக இருக்கிறது அப்படின்றத நாம புரிஞ்சுக்க முடியும். இந்தியாவை அவர் சுற்றி வந்த அனுபவத்தினுடைய வெளிப்பாடு இமய முதல் குமரி வரை அப்படின்ற நூல். வங்கம் அப்படின்னு குறிப்பிடுற வந்து, அதாவது மிகச்சரியாக வங்காளம் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். வா என்பது வங்க மொழியில பா என்றுதான் வருது. வங்காளம் தான் அங்க பங்களாதேஷ் ஆகியிருக்கு. அப்படியே வாசுதேவ் அப்படின்றது தமிழுக்கு வரும்போது வாசுதேவன் ஆயிடுது. உத்தரப்பிரதேசம் பற்றி சோமலை எழுதியிருக்கிற பல செய்திகள் மிகவும் சுவையா இருக்கும். இந்தியாவை சுத்தி பார்க்க வரவங்க வெளிநாட்டு பயணிகள் கூட காஷ்மீரை பார்ப்பாங்க, கன்னியாகுமரி பார்ப்பாங்க, பஞ்சாப் போவாங்க, மும்பை போவாங்க, சென்னைக்கு வருவாங்க, கேரளாவினுடைய அழகை பார்ப்பாங்க. வெளிநாட்டிலேருந்து ஒருவங்களும் சரி, இந்தியாவில் வாழ்வங்களும் சரி, உத்தரப்பிரதேசத்தையோ பீகாரையோ பார்க்க வேண்டும் அப்படின்னு கருதுறதில்லை. உத்தரப்பிரதேசத்தை பார்க்க சோமலைவுக்கு தோண்டியிருக்கு. அவர் எழுதியிருக்க குறிப்புகளில் உத்தரப்பிரதேசத்தினுடைய பெருமைகளை கூறியிருக்கார். அடடா இந்த மாநிலம் இப்படி இருக்கே என்ற கவலையும் நமக்கு வருது. அவர் மொழி அவர் பேசுகின்ற மொழி தன் இனம் சார்ந்த மக்களை மட்டுமல்ல உலகெங்களும் இருக்கும் மக்களை நேசிக்கிற மரபு தான் நம்முடைய மரபு. எனவே உத்தரப்பிரதேசத்துல கங்கை ஓடுது, யமுனை ஓடுது, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்பதை போல வளம் இருந்தும் வறுமையில ஒரு மாநிலம் இருக்கிறதே என்ற கவலையில அவர் கட்டுரையை தொடங்கினார். ஏன் இந்த மாநிலம் இத்தனை வளங்களை பெற்றிருந்தும் வறுமையா இருக்கிற அப்படின்றதற்கான அவர் காரணமும் சொல்லியிருக்கார். உத்தரப்பிரதேசத்துல 5 பெரிய நகரங்கள் இருக்கு. இத கபால் அப்படின்னு சொல்றாங்க. அதுல கேனா கான்பூர், ஏனா அலகாபாத், பீனா பனாரஸ், ஏ ஆக்ரா, எல் லக்னோ. பனாரஸ் தான் புனித தலமான காசி. உலக அதிசயமான தாஜ்மஹாலும் வணிக தலமான கான்பூரும் நேருனுடைய ஆனந்தபவத்தை கொண்டிருக்க அலகாபாத்தும் அயோத்தியும் உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்கு. இப்படி எல்லாம் இருந்தும் ஏன் அந்த மாநிலம் வளம் பொருந்திய மாநிலமாக வளரல அப்படின்றதுக்கு மிக நுட்பமான பார்வையை அவர் வெளிப்படுத்துறாரு. அங்கே அடுத்தடுத்த கோயில்களும் மசூதிகளும் இருக்கு. மதங்கள் அவர்களை காட்டுகின்ற ஈடுபாட்டை வேளாண்மையில காட்டலாம். இத்தனை நதிகள் ஓடுகிற போதும் முப்போகம் விளைவிக்க அவர்கள் முயற்சி செய்தல. உளம் இருந்தும் அந்த மாநிலம் வறுமையில இருக்கிறது அப்படின்ற அவருடைய அறிவியல் பார்வையில அத சொல்லியிருக்கார். ஐயா சோமலை அவர்களுடைய 100 இந்த ஆண்டு. அதை சிறப்பு சேர்க்கும் விதமாக இந்த கட்டுரை ஒரு பாடலுக்கு பிறகும் தொடரும்.
கங்கைக்கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக்கடல் வண்ணனடி, உள்ளங்கவர் கல்வனடி, நெஞ்சில் எழுமலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி, வஞ்சிக் கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி, உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன், வெள்ளத்தை பீரிந்த மீனை போல் துடித்தேன். கங்கைக்கரை மன்னனடி, கண்ணன் மலர் கண்ணனடி, வங்கக்கடல் வண்ணனடி, உள்ளங்கவர் கல்வனடி.
என்று தாமரை பாதங்கள் நடைதான் வயல கத்தும் கடல் நீரலை போல் இங்கு குழந்தானேய இல்லை என யாவரும் கூறிடும் இடைதானுடைய இன்பம் என என் விழி பார்த்தது இமைதான் பிரிய காற்றதங்கே பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி காற்றதங்கை பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி முன்னம் பல ஜென்மம் வழியே உண்டானது உன் உறவே இன்னும் என்னை தொட்டு தொடர்ந்தே பந்தாடுது உன் நினைவே உயிர் வாடும் பெண்ணா வாவா கண்ணா கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி நெஞ்சில் எழும் அலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி பஞ்சி கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை தீரிந்த மீனை போல் துடித்தேன் கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி சந்தம் தரும் ஆடலும் பாடலும் சுகமாய் மலரும் சுட்டும் விழி பார்வையில் ஆயிரம் நிலவாய் பொழியும் அங்கம் ஒரு ஆறிலை போல் இங்கு நடனம் புரியும் அன்பே என மாதவன் தோல் தொட நெடுநாள் உருகும் காத்திருப்பான் கையணைக்க காதலியா மெய்யணைக்க காத்திருப்பான் கையணைக்க காதலியா மெய்யணைக்க கண்ணம் மனம் அந்த புறமே வந்தாடிடும் முத்துச்சரமே அச்சம் விடும் பச்சை கிளியே அவத்தாள் தினம் நத்தும் கனியே நாளும் ஓதும் காதல் வேதம் கங்கை கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி உள்ளம் கவர் கல்வனடி செஞ்சில் எழும் அலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி வஞ்சி கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எழுத்தே உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பீரிந்த நீரை போல் துடித்தேன் உள்ளத்தை எடுத்தே உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பீரிந்த நீரை போல் துடித்தேன்.
நல்லது நேயர்களே, நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு வந்துவிட்டோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் திரு சோமலை அவர்களை பற்றியும் திருஷம் இரண்டு திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை திருமதி அன்னபூர்ணி அவர்கள் சொல்ல கேட்டோம். அதே போலவே கங்கை என்று தொடங்கும் பாடல்கள் வரிசையினுடன் அடுத்த பாடல் வர இருக்கிறது. அந்த பாடலுடன் இந்த வார நிகழ்ச்சிகள் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மணிநிலவன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போமா?